லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. எருசலேம் செல்ல நகோமி முடிவு. நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார் என்பதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். பிறகு அவரும் அவருடைய மருமக்கள் இருவரும் தாங்கள் இருந்த இடத்தை விட்டு யூதா நாட்டுக்கு பயணமானார்கள். ஆனால் வழியில் நகோமி அவர்களிடம், உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள். இறந்தவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் பரிவு காட்டியது போல் ஆண்டவரும் உங்களுக்கு பரிவு காட்டுவாராக. நீங்கள் இருவரும் மீண்டும் மனம் செய்து கொண்டு நலமுடன் இல்வாழ்க்கை நடத்த ஆண்டவர் அருள் புரிவாராக என்று சொல்லி அவர்களை அணைத்து முத்தமிட்டார். அவர்களோ கதறி அழுது, இல்லையம்மா, நாங்கள் உம்மோடு வந்து உம்முடைய இனத்தவரிடையே இருப்போம் என்றார்கள். அதற்கு நகோமி, மக்களே, நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள். என்னோடு வருவதால் உங்களுக்கு என்ன பயன்? நீங்கள் மணந்து கொள்ள மீண்டும் மைந்தரை பெற்றுத்தர இனி என்னால் இயலுமா? மக்களே, திரும்பிச் செல்லுங்கள். எனக்கோ வயதாகிவிட்டது. கணவரோடு கூடி வாழும் பருவமும் கடந்துவிட்டது. மக்களே, வேண்டாம். ஆண்டவர் என்னை பெருந்துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளார். என்னால் உங்களுக்கு நேர்ந்தவற்றிற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று சொன்னார். விவிலிய தேடல். திருப்பாடல் 65, பகுதி 1. கடவுளின் கோவில் தரும் நிறைவு.
வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருவேன்.
அன்பர்களே, கடந்த வாரம் நமது விவிலிய தேடலில் தீயவர் அவர்தம் நாவால் அழிவர் என்ற தலைப்பில் 64வது திருப்பாடலில் 7-10 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்து அத்திருப்பாடலை நிறைவுக்கு கொணர்ந்தோம். இவ்வாரம் 65வது திருப்பாடல் குறித்த நமது தியான சிந்தனைகளை தொடங்குவோம். நன்றி புகழ்பா என்று தலைப்பிடப்பட்டுள்ள இத்திருப்பாடல் மொத்தம் 13 இறைவசனங்களை கொண்டுள்ளது. இந்த திருப்பாடல் நாம் கடவுளுக்கு அவருடைய வல்லமை மற்றும் நன்மையின் மகிமையை கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. இந்த திருப்பாடலில் கடவுளின் அரசை அருளின் அரசாகவும் பாதுகாப்பின் அரசாகவும் இரண்டு கண்ணோட்டங்களில் பார்க்கின்றார் தாவீது அரசர். முதலாவதாக, அருளின் அரசில் கடவுளை மன்றாட்டுகளை கேட்பவராகவும் பாவங்களையும் குற்றங்களையும் போக்குபவராகவும் மக்களின் ஆன்மாக்களை திருப்திப்படுத்துபவராகவும் அவர்களை பாதுகாத்து ஆறுதல் அளிப்பவராகவும் கண்ணோக்குகின்றார். இரண்டாவதாக, பாதுகாப்பின் அரசில் மலைகளை உறுதிப்படுத்தும் இறைவனின் ஆற்றல், கடலை அமைதிப்படுத்தும் அவரது வல்லமை, கிழக்கு முதல் மேற்கு வரை வாழும் மக்களை காத்தல் மற்றும் பூமியை பலனடைய செய்யும் கடவுளின் செயல்களை எடுத்துரைக்கின்றார். மேலும் நம் வாழ்வில் கடவுள் வழங்கியுள்ள இந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் மிகுந்த அளவில் கடன்பட்டிருக்கின்றோம் என்பதை இத்திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே இந்த திருப்பாடலை எளிய முறையில் அடிக்கடி பாடுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பர்களே, இப்போது இத்திருப்பாடலின் முதல் 4 இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். முதலில் அவ்வார்த்தைகளை பக்தி கொண்ட மனதுடன் வாசிப்போம். கடவுளே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது, உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது. மன்றாட்டுகளை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பளுவை எங்களால் தாங்க முடியவில்லை, ஆனால் நீர் எங்கள் குற்றப்பழிகளை போக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். உமது இல்லத்தில், உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுகின்றோம். பிரியமானவர்களே, முதலாவதாக, கடவுளே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது, உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது. மன்றாட்டுகளை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர் என்கின்றார் தாவீது அரசர். இங்கே சீயோன் என்பது ஒரு குறிப்பிட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. சீயோன் என்பது எருசலேம் நகரத்தில் உள்ள ஒரு மலையை குறிப்பதுடன் இந்த சொல் எருசலேம் நகரையும் குறிக்கின்றது. ஆனால் இது புனித இடம் அல்லது இறைவனின் அரசு என்று பொருள்படும் ஒரு பொதுவான வழியில் பயன்படுத்தப்படுகின்றது. சீயோன் என்ற வார்த்தையானது எபிரேய சொல்லான சியோன் என்பதிலிருந்து வருகிறது. மேலும் யூத நம்பிக்கையில் இந்த வார்த்தைக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது என்பதையும் பார்க்கின்றோம். சியோன் பெரும்பாலும் கடவுளின் பிரசன்னத்தின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இது கடவுளின் வாழ்விடமாக கருதப்பட்டது. தாவீது தனது திருப்பாடல்களில் பல இடங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். குறிப்பாக, ஆண்டவர் சியோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார் என்று கூறும் தாவீது, இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம், இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன் என்று கடவுளே உரைப்பதாகவும் தெரிவிக்கின்றார். ஆக, இந்த இடத்திலிருந்து கடவுளுக்கு பொருத்தனைகளை செலுத்துவது சாலச் சிறந்தது என்கிறார் தாவீது. மேலும், உன்னத கடவுள் வாழும் இப்படிப்பட்ட புனித இடத்தில் செலுத்தப்படும் பொருத்தனைகளின் வேண்டுதல்கள் உடனடியாக கேட்கப்படும் என்றும் ஆழமாக நம்பிக்கை கொள்கின்றார். மேலும், எரிபலியுடன் உமது இல்லத்தினுள் செல்வேன், என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன், அவற்றை என் துன்ப வேளையில் என் நா உரைத்தது, என் வாய் உறுதி செய்தது என்று தாவீது உரைக்கின்றார். அன்பர்களே, பழைய ஏற்பாட்டில் இந்த பொருத்தனைகள் செலுத்தும் பழக்கம் அதிகம் இருந்துள்ளது என்பதை காண முடிகின்றது. அது மட்டுமன்றி, கடவுளிடமிருந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு பொருத்தனைகள் செய்து அதனை நிறைவேற்றியதையும் பார்க்கின்றோம். கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பு அளித்து, உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து, என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பச் செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும், நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும். மேலும், நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 1/10 உமக்கு செலுத்துவேன் என்று யாக்கோப்பு கூறுகின்றார். இங்கே பங்கு என்பது பொருத்தனைகள் என்று பொருள்படுகிறது. இரண்டாவதாக, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவனது தலைமேல் சவரக்கத்தியே படாது என்று அண்ணா பொருத்தனை செய்து வேண்டிக் கொள்கிறார். மேலும், அவரின் பொருத்தனை நிறைவேறிய வேளை தான் இறைவேண்டல் செய்தது போன்று தனது மகன் சாமுவேலை கடவுளிடம் ஒப்படைக்கின்றார். பிரியமானவர்களே, பொருத்தனைகள் செலுத்துவது என்பது எல்லா மதங்களிலும் காணப்படும் நம்பிக்கையாக அமைகின்றது. குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் இது வெகுவாக காணப்படுகின்றது. நம் தமிழகச் சூழலில் வேளாங்கண்ணி போன்ற அன்னைமரியாவின் திருத்தலங்களிலும், புளியம்பட்டி போன்ற கோடி அற்புதங்கள் புரியும் புனித அந்தோணியார் திருத்தலங்களிலும் மக்கள் வெள்ளமென திரண்டு வந்து பொருத்தனைகளை செய்து இறைவேண்டுதல்கள் எழுப்புகின்றனர். சிறப்பாக இந்த வழிபாடுகளில் பிற மதங்களைச் சேர்ந்த மக்களும் அதிக எண்ணிக்கையில் பங்கு கொள்கின்றனர். குறிப்பாக, தாங்கள் என்ன நோக்கத்திற்காக பொருத்தனைகள் செய்து வேண்டிக் கொண்டனரோ அது நிறைவேறும் வேளை அவர்கள் அத்திருத்தலங்களுக்கு திரும்ப வந்து தங்களின் பொருத்தனைகளை நிறைவேற்றுவதையும் காண முடிகின்றது. இரண்டாவதாக, எங்கள் பாவங்களின் பளுவை எங்களால் தாங்க முடியவில்லை, ஆனால் நீர் எங்கள் குற்றப்பழிகளை போக்குகின்றீர் என்கின்றார் தாவீது. இங்கே கடவுளை மனிதரின் பாவங்களையும் குற்றப்பழிகளையும் போக்கக்கூடியவராக காட்டுகிறார் தாவீது. இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் இதனை நாம் பார்க்கின்றோம். அதாவது, எத்தனையோ சூழல்களில் கடவுளை வெறுத்து தங்கள் பாவச் செயல்களால் அவரை விட்டு வெகு தொலைவில் போன போதெல்லாம் கடவுள் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்தம் பாவங்களை போக்கி தனது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கின்றார். இங்கே மன்னிப்பு என்பது அவர்கள் பெறும் புதுவாழ்வையும் அர்த்தப்படுத்துகிறது. இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆமோஸ் நூலிலும், என்னை விட்டு விலகிய மக்களே திரும்பி வாருங்கள், உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன், இதோ நாங்கள் உம்மிடம் வருகிறோம், நீரே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று எரேமியா நூலிலும் வரும் இறைவார்த்தைகள் கடவுள் அம்மக்களுக்கு வழங்கிய பாவ மன்னிப்பையும் புதிய வாழ்வையும் எடுத்து காட்டுவதை பார்க்கின்றோம். காலம் நிறைவேறிவிட்டது, இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று மன்னிப்பு பெற அழைப்பு விடுக்கும் நமது ஆண்டவர் இயேசு, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று உரைக்கின்றார். ஆக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தன்னை வெளிப்படுத்தும் கடவுளும் அவரது ஒரே திருமகனாகிய இயேசுவும் மக்களின் பாவங்களை சுமந்து கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பும் புதுவாழ்வும் அளிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இறுதியாக, நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர் உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர், உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம் என்கின்றார் தாவீது. இங்கே கடவுளால் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் மக்கள் என்றென்றும் அவரது திருமுன்னிலையில் வாழ்ந்திடுவர் என்பதையும் அவர் தரும் நன்மைகளால் நிறைவு பெறுவர் என்பதையும் எடுத்து காட்டுகின்றார். பொதுவாக ஒரு மனிதரின் வாழ்வில் நிறைவான நிலை, நிறைவற்ற நிலை என இரண்டு நிலைகள் காணப்படுகின்றன. முதலாவதாக, நிறைவற்ற நிலை என்பது கடவுளுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்து பாவங்களும் தீய செயல்களும் புரிந்து அவரிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கும்போது ஏற்படுவது. இரண்டாவது, நிறைவான நிலை என்பது தங்களின் பாவங்களை உணர்ந்து கடவுளிடம் திரும்பி வந்து அவரிடம் மன்னிப்பு வேண்டும்போது கிடைக்கும் அருள்கொடை. இந்த அருள்கொடைதான் என்றென்றும் நிலையானதும் நிறை மகிழ்வை அளிக்கக்கூடியதுமாக இருக்கின்றது. இதன் காரணமாகவே உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுகின்றோம் என்கின்றார் தாவீது. ஆகவே நாமும் நமது பாவ வாழ்விலிருந்து மனம் திரும்பி கடவுளை நோக்கி திரும்புவோம், அவர் தரும் நன்மைகளால் நிறைவு பெறுவோம். இவ்வருளுக்காக இந்நாளில் மன்றாடுவோம். கடவுளின் கோவில் தரும் நிறைவு என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். தற்போது வத்திக்கான் நகர உயர்மட்ட நிர்வாகத்தின் பொதுச் செயலராக பணியாற்றும் அருள் சகோதரி ரஃபேலா பெத்ரினி அவர்கள் மார்ச் மாதத்திலிருந்து நகர நிர்வாகத்துறையின் தலைவராக பொறுப்பேற்பார் என அறிவித்தார் திரு தந்தை பிரான்சிஸ். இத்தாலிய தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்முகத்தில் இதனை அறிவித்த திரு தந்தை, புதிய டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் குடியேற்றதாரர்களை வெளியேற்ற உள்ளதாக நிலவி வரும் பேச்சுக்கள் குறித்தும் தன் கருத்துக்களை வெளியிட்டார். தற்போது வத்திக்கான் நகர நிர்வாக தலைமை பணியில் இருக்கும் கர்தினால் பெர்னாண்டோ வெர்கஸ் அல்சாகா அவர்கள் வரும் மார்ச் மாதம் பணி ஓய்வு பெற உள்ளதை முன்னிட்டு அதே நிர்வாகத்தின் பொதுச் செயலராக இருக்கும் அருள் சகோதரி பெத்ரினி அவர்களை அதன் தலைவராக மார்ச் மாதத்தில் நியமிக்க உள்ளார் திரு தந்தை பிரான்சிஸ். அருள் சகோதரி சிமோனா பிரம்பீலா அவர்கள் அர்ப்பண வாழ்வுக்கான திருப்பிடத்துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அத்தகைய உயர் பதவியில், அதாவது வத்திக்கான் நகர நிர்வாகத் தலைவராக அருள் சகோதரி ஒருவர் நியமிக்கப்படுவது இதுவே வரலாற்றிலேயே முதன்முறையாகும். மேலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் புதிய அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் அவர்களின் கீழ் குடியேற்றதாரர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என பரவலாக இடம்பெற்று வரும் வதந்திகள் குறித்தும் தன் கருத்துக்களை வெளியிட்ட திரு தந்தை, இத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டால் அது வெட்கக்கேடான ஒரு செயல், ஏனெனில் எதுவுமே இல்லாத ஏழை மக்கள் உலகின் ஏற்றத்தாழ்வு நிலைகளுக்கு பலியாக்கப்படுகின்றார்கள் என்ற கவலையை வெளியிட்டார். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அரசோடு பதிவு செய்யாமல் வாழ்ந்து வரும் குடியேற்றதாரர்களை கூண்டோடு வெளியேற்ற புதிய அரசு முடிவு செய்திருப்பது குறித்து தன் கருத்துக்களை வெளியிட்ட அந்நாட்டின் சிக்காகோ கர்தினால் பிளேஸ் குபுஜ் அவர்கள், மனித மாண்பு, நீதி, குடியேற்றதாரர்கள் மற்றும் அடைக்கலம் தேடுவோரின் உரிமைகளுக்கென திரு அவை தன் குரலை மீண்டும் எழுப்பும் என தெரிவித்தார். சிக்காகோ பகுதியில் அனுமதியின்றி வாழும் குடியேற்றதாரர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்ற செய்தி கவலை தருவது மட்டுமல்ல, ஆழமாக காயப்படுத்துவதாகவும் உள்ளது என்றார் கர்தினால். பொது நலனுக்காக உழைக்க வேண்டிய புதிய அரசு போதிய ஆவணங்களற்ற குடியேற்றதாரர்களை வெளியேற்ற முயன்று வருவது அப்பகுதியின் குடியேற்றதாரர் வரவேற்றல் பண்பிற்கு எதிராக செல்வதாகும் என உரைத்த கர்தினால் கூப்பிச் அவர்கள், சிக்காகோ பகுதியில் வாழும் அனைத்து மக்களும் குடியேற்றதாரர்களால் பலன் பெற்றவர்களே எனவும் எடுத்துரைத்தார். மத்திய கிழக்கு பகுதியில் இடைக்கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது காசா பகுதி மக்களிடையே புதிய நம்பிக்கைகளை விதைத்துள்ளதாகவும், மக்கள் மீண்டும் வாழத் துவங்கியுள்ளார்கள் எனவும் கூறினார் காசாவின் ஒரே கத்தோலிக்க பங்கு தளத்தின் பங்குக்குரு கப்ரியல் ரோமனெல்லி. ஹமாஸ் குழுவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்தம் இடம்பெற்று வருவது குறித்து தன் கருத்துக்களை வெளியிட்ட அருள்பணி ரொமனெல்லி அவர்கள், ஓர் ஆண்டிற்கு மேலாக இடம்பெற்று வரும் போர் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது உடனடி அமைதியை குறிக்கவில்லை, இன்னும் துப்பாக்கிச் சுடுதல் மற்றும் குண்டுகளின் சப்தங்களை கேட்க முடிகின்றது என மேலும் உரைத்தார். முழு அமைதி திரும்ப நாட்கள் ஆகும் என்பது உண்மையெனினும் மக்களிடம் மீண்டும் வாழ்வை துவக்கலாம் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது என உரைத்த அருள்பணி ரொமனெல்லி அவர்கள், மக்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்பி வர இன்னும் அச்சம் கொண்டே உள்ளார்கள், ஏனெனில் பல பகுதிகள் இன்னும் இராணுவத்தின் இடமாகவே நோக்கப்படுகின்றன என்றார். புனித பூமியின் திருத்தலங்களுக்கு பயணிகள் மீண்டும் வர துவங்குவது அகில உலக திரு அவையின் அங்கத்தினர்கள் என்ற உணர்வை அங்குள்ள மக்களுக்கு வழங்கும் என குறிப்பிட்டார் கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா. எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறை முதுவரும் தந்தை கர்தினால் பிட்சபாலா அவர்கள், எருசலேமிலும் இயேசு வாழ்ந்த இடங்களிலும் மீண்டும் திருப்பயணிகள் வர துவங்க வேண்டும் என்ற அழைப்பை விடுத்ததோடு, போர் நிறுத்தம் நல்ல ஒரு திருப்பு முனையாக இருந்தது மட்டுமல்ல, புனித பூமியின் வாழ்வில் இது குறிப்பிடப்பட வேண்டியது என்றார். சிரியா நாட்டில் பாசர் அல் ஆசாத் அவர்களின் ஆட்சி கவிழ்ந்ததிலிருந்து இதுவரை ஏறக்குறைய 200,000 பேர் தங்கள் சொந்த நாட்டிற்குள் திரும்பியுள்ளதாக ஐநா அமைப்பு தெரிவிக்கின்றது. அகதிகளுக்கான ஐநா உயர்மட்ட அவையின் தலைவர் பிலிப்போ கிராந்தி அவர்களின் கூற்றுப்படி, கடந்த ஆண்டு டிசம்பர் 8 இவ்வாண்டு ஜனவரி 16 இடைப்பட்ட காலத்தில் 195,200 பேர் நாட்டிற்குள் திரும்பி வந்துள்ளதாக தெரிகின்றது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.